இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி
எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRS AMC@SUDAVENTIST.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
No.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாக இந்த நாளிலும் கூட கர்த்தர் நீர் உம்முடைய வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு யெகோவாவின் திராட்சை தோட்டம், ஜெகோவாஸ் வினையாட் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை கேட்கப் போகின்றோம். வேதாகமத்திலே திராட்சை தோட்டத்தை குறித்து அநேக ஊமைகள் சொல்லப்பட்டு இருக்கிறதையும் அநேக கதைகள் சம்பவங்கள் இருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் இந்த நாளில் கூட சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் நாளில் கூட நாம் பார்க்க போகின்றோம். திராட்சை தோட்டம், யெகோவாவின் திராட்சை தோட்டம். யெகோவாவுடைய திராட்சை தோட்டம் என்று நாம் சொல்லப்படும் பொழுது, இந்த திராட்சை தோட்டத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் விதைத்திருக்கிறார். நாம் அவருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை உருவாக்கியிருக்கிறார். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏசையா 5:1 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு யெகோவாவின் திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். 1 நான் வாசிக்கின்றேன். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இங்கே இந்த வரிகளை எழுதக்கூடியவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 2 வாசிக்கலாம். அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நட்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் அலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இந்த 2 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு எஜமானன் திராட்சை தோட்டத்தை அவர் நடுகின்றார். அதற்கான எல்லா தேவைகளையும் செய்கிறார், சுத்தம் செய்கிறார், கற்களை பொறுக்குகின்றார். அதற்கு என்னென்ன தேவையோ எல்லா காரியத்தையும் அந்த எஜமானன் தரக்கூடியதை இங்கே பார்க்கிறோம். ஆனால் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அது திராட்சை பழங்களுக்கு பதிலாக கசப்பான கனிகளை கொடுத்தது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது யெகோவாவின் தோட்டத்திலே முதல் காணப்பட்ட கனிகள் எப்படியப்பட்ட கனிகள் என்று பார்க்கும் பொழுது கசப்பான கனிகள். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு கசப்பான கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. 3 வாசிக்கும் பொழுது, எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கு என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்த எத்த வேலையையும் அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்பட்டும் அதன் அடைப்பை தகர்ப்பேன், இது மீதி உண்டாம் போகும். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனிக்கும் பொழுது வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் திராட்சை தோட்டத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நீங்கள் பாருங்கள், அதோடைய வேலியை நான் எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 6 வாசிக்கும் பொழுது, அதை பாலாக்கி விடுவேன், அதன் கிளை நெருக்கப்பட்டாலும் களை கொத்தி எடுக்கப்பட்டாலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. இந்த 6 வரை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் இங்கே ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்தும் அதில் கனி கொடுக்காத கசப்பான கனிகளை குறித்தும் அவர் பேசிய வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஆனால் இந்த 7 வாசிக்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. ஆகையால் ஆண்டவர் யாரை வைத்து இந்த கதையை சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் குடும்பத்தாரை வைத்து, இஸ்ரவேல் வம்சத்தாரை வைத்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், இஸ்ரவேல் வம்சத்தார் தேவன் நட்டு வைத்த ஒரு திராட்சை தோட்டமாக இருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைபாடு. இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு கனி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். அவர்கள் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை விட்டு பரிசுத்தமான வழியை தேர்வு செய்தார்கள் என்று காத்திருந்தார். ஆனால் அவர்கள் ஆண்டவரை விட்டு வழிவிலகி செல்லக்கூடியவர்களாகவே காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தையே அவர்கள் அதிகமாக செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் அதை பிடுங்குவேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம், அதை நான் எடுத்து போடுவேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நன்மை தர வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அநேக நேரங்களில் கசப்பான கனிகளை ஆண்டவருக்கு கொடுக்கின்றோம், கசப்பான காரியங்களை ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்றோம் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கலாத்தியர் 5:19-20 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, அவைகளாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காவி விவகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க போதகங்கள், போராமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திருப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே பார்க்கும் பொழுது கசப்பான கனிகள் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சொல்லிய அந்த ஆவியின் கனிகளை கொடுக்காதபடி அவர்கள் கசப்பான கனிகளாகிய ஒவ்வொன்றை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்கின்றது, மாம்சத்தின் கிரியைகளாய் அவர்கள் கொடுக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அது கசப்பான கனியாக காணப்பட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள்? விபச்சாரம் செய்தார்கள், வேசித்தனம் செய்தார்கள், அசுத்தமாக இருந்தார்கள், காம விகாரம் செய்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள், பில்லி சூனியம் செய்தார்கள், பகைகள் செய்தார்கள், விரோதங்கள் செய்தார்கள், வைராக்கியங்கள் வைத்து கொண்டார்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் போன்ற அநேக காரியங்கள், அநேக கெட்ட குணங்கள் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை நாமே சற்று ஆலோசனை செய்து பார்ப்போம். நாம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உண்மையாக கேட்கின்றோமா என்பதை நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து மாம்சமான கிரியைகள் வருகின்றது. அந்த மாம்சமான கிரியைகளை அவன் விட்டு வெளியே வந்தால் மாத்திரமே அவனுடைய வாழ்க்கை மாறும் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த மாம்சமான கிரியைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம் போன்ற அநேக அசுத்தமான காரியங்கள் அனைத்துமே தேவனுக்கு விரோதமான பாவங்கள். அப்படி என்றால் நாம் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது யோவான் 3:6, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் நான் உனக்கு சொன்னதை குறித்து அச்சயப்பட வேண்டாம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு நன்மையான காரியத்தை செய்வார். ஆனால் பிறருக்கு தீமை செய்ய வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை தீமையிலும் கொடுமையிலும் போய் விழுந்துவிடும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்று இந்த நேரலே நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? இன்னும் ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லையே என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து வரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை நீங்கள் கடவுளுக்கென்று ஒப்பு கொடுங்கள், தேவனுக்கென்று ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களை வைத்து அநேக காரியங்களை செய்யும் பொழுது அநேகர்கள் அதனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். யோவான் 15:4 நாம் வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், அதாவது என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள், பரிசுத்தமாய் இருங்கள், என்னை பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அநேக கனிகளை கொடுப்பீர்கள், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அவனுடைய வார்த்தை இங்கே வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் தேவனுடைய உதவியோடு மாத்திரமே இந்த உலகத்தில் அநேக காரியங்களை சாதிக்க முடியும் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து 6 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கூடிய வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வசனமாக இருக்கிறது. ஒருவன் எண்ணி நிலைத்திராவிட்டால் வெளியே எரி உண்டு, கொடியைப் போல அவன் எரி உண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் பக்கம் வரவில்லை, ஆண்டவருக்காக இனிப்பான கனிகளை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடம் ஒரு நாள் உங்களை விட்டு பறிக்கப்படும், அல்லது அது எரிந்து போய்விடும், அல்லது அது நிரந்தரமாக உங்களிடமே இருக்காது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனை பின்பற்ற வேண்டும், அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கேட்டு நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் என்ன பண்ணுறோம் சொன்னால் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று இந்த உலகத்திலே அநேகர்கள் வந்து கசப்பான கனிகளையே கொடுத்து வருகிறார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத கனிகளையே கொடுக்கிறார்கள். ஆகையால் நாம் தேவனுக்கு உகந்த கனிகளை கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். மத்தேயோ 21:33 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு ஊமையை கர்த்தர் சொல்லியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நான் வாசிக்கிறேன். வேறொரு ஊமையை கேளுங்கள். வேட்டு எஜமானனாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதிலே ஒரு அலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்துகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு எஜமானன் இருக்கிறார், ஒரு இடத்தை வாங்குகிறார். அந்த இடத்திலே ஆட்கள் பார்க்கும்படி அங்கே ஒரு வேலைக்காரர்களை போட்டுவிட்டு அவர் வேறொரு இடம் கடந்து சென்று விடுகிறார். ஆனால் அவர் அந்த கனி காலத்திலே தன்னுடைய வேலைக்காரர்களை அங்கே அனுப்பும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அடித்து அனுப்புகிறார்கள், அதுக்கடுத்து கொலை செய்யக்கூடிய நபர்களாக சென்று விட்டார்கள் என்று இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். 34 கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரனை பிடித்து ஒருவேளை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்களை அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் தன் குமாரருக்கு 5 என்று சொல்லி தன் குமாரனை அவரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம், வாருங்கள் என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக்கொண்டே அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமானன் வரும் பொழுது இந்த தோட்டக்காரரை என்ன செய்வார்? இந்த கதையிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு திராட்சை தோட்டத்திலே கனிகள் வரக்கூடிய அந்த நேரத்திலே தன்னுடைய வேலைக்காரனை அங்கே அனுப்புகிறார். அதற்கடுத்து ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். கடைசியில் தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகிறார். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது யாருக்கும் கீழ்ப்படியாதவாறு கனிகளை கொடுக்க வேண்டிய அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த நபரை கொலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மிடத்தில் கனிகளை எதிர்பார்க்கிறார், கனிகளை கேட்கிறார். ஆனால் இன்று நாம் அவர் எதிர்பார்க்கக்கூடிய கனிகளை கொடுக்காதபடி அவரை ஏமாற்றுகின்றோம், அவரை கொலை செய்கிறோம், பாபம் செய்தோட இருதயத்தை நாம் உடைத்து போடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறீர்கள். இந்த ஊமை முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உடைய அன்பு எவ்வளவு பெரியது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் நமக்காக கொடுத்தார் என்பதை இந்த ஊமையின் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த தோட்டக்காரர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள். அந்த தோட்ட எஜமான் யார் என்று பார்க்கும் பொழுது பிதாவானவர். பிதாவானவர் இந்த உலகத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாம் அவரை கொலை செய்கிறோம். நம்மோடு கூட பேச வேண்டும் என்று அவர் நினைக்கும் பொழுது அவரை நாம் ஒதுக்கி வைக்கிறோம். ஆகையால் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடைசியாக 3 நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது கனிகளை கொடுக்க வேண்டும், கனிகளை கொடுக்க வேண்டும். நாம் பார்த்தோம், 1வது காரியம் நாம் என்ன பார்த்தோம் என்று பார்க்கும் பொழுது கசப்பான கனிகளை நாம் கொடுக்கக்கூடாது என்று பார்த்தோம். 2வது எஜமான நம்மிடம் கனிகளை கேட்கிறார் என்று பார்த்தோம். 3வது நாம் கனிகளை கொடுக்க வேண்டும். யோவான் 15:1 நாம் வாசிக்கும் பொழுது நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. நான் வாசிக்கின்றேன். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். யோவான் 15வது நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்காதிருக்கிற மரம் எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதில் கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து அழகாக தன்னையும் பிதாவையும் நம்மோடு கூட ஒப்பிடுகிறக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு திராட்சை செடி இருக்கிறது. அதற்கு பிதா திராட்சை தோட்டக்காரராய் இருக்கிறார். அதிலே கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அறுத்து போடும்படி அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அப்பொழுது குமாரனானவர் அவரிடம் பரிந்து பேசக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம்னா நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது கிறிஸ்து என்ன சொல்கிறார், நீங்கள் எண்ணி நிலைத்திருந்தால் உங்களால் அநேக கனிகளை கொடுக்க முடியும். இன்று நாம் கர்த்தரில் நிலைத்திருந்தால் மாத்திரமே நம்மால் அநேக கனிகளை கொடுக்க முடியும். அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாம் வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள், ஏனெனில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை தடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அதே போலவே நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒருவேளை ஒரு சிலரால் சனிக்கிழமை வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதா, அல்லது வேலை கிடைக்காத ஒரு நிலையில் இருக்கிறதா, ஆண்டவருக்காக நீங்கள் உண்மையாய் நில்லுங்கள். தவறாமல் ஓய்வு நாளிலே திருச்சபைக்கு சென்று ஆராதனை செய்யுங்கள். ஆண்டவரை துதித்து பாடுங்கள். குடும்பத்திலே பிரச்சனையா, ஆண்டவரை துதித்து பாடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வல்லவராயிருக்கிறார். கண்களை முடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இந்த காலத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களை மறைத்து கர்த்த நீர் பேசினதுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட கர்த்தாக ராஜா, வல்லமையானவரே ராஜா, நாங்கள் உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருக்க, உங்களுடைய உடன்படிக்கைகளை கை கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்க, உங்களுக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்ய கேள்வி செய்வோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன்.
நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.